எபேசியர் முதலாம் அதிகாரம் வசனம் 3 முதல் 14 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்காக மகிமையின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடத்துகின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார்.
ஒரு ஓமையோடு ஆரம்பிக்கிற ஒரு பையன் இருந்தானா, அவனுக்கு ஒரு ஒரு வாட்டி யாரோ ஒரு ஒரு மந்திரம் பண்ணிக்காங்க, ஹிப்னாட்டிசம், மனோசிட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு மனசிட்டம் மயக்கம். அவனுக்கு எப்படின்னா அவங்க பெற்றோர்களை பத்தி அவன் எல்லாம் மறந்து அவங்க பெற்றோர்களுக்கு அவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டில் இருப்பான், பெற்றோர்கள் அவனை பார்த்துக்குவாங்க, சாப்பாடு போடுவாங்க, எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. ஆனா அவங்க பெற்றோர்கள் அவன் பார்க்கவும் முடியாது, அவங்க அவங்க சொல்றது எதுவுமே இவன் காதல விழுவாது, இவன் அவங்களுக்கு பேசவும் முடியாது. எப்படி பாருங்க, பெற்றோர்களை கடந்து அவங்க இல்லாத மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அவன் அந்த ஒரு மன மயக்கத்துல ஹிப்னாட்டிசம்ல அவங்க ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து பராமரித்து அவனுக்கு சாப்பாடு போட்டு துணியை எடுத்து எல்லாத்தையும் தொடர்ந்து அவன் தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரும்போது அப்பா அம்மான்னா அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். சில பிள்ளைகளுக்கு மந்திரம் செய்யாமையே நம்ம வீட்டுல அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்குது, நம்ம சொல்றதும் கேட்கறதுல நம்மளையும் கண்ணுக்கு தெரியாம இவனுக்கு அப்படி ஒரு சோகம். இவனே ஒரு வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுடைய அந்த மந்திர கட்டு உடைந்தது, அவனுக்கு கண்ணு திறக்கப்பட்டது. அப்பதான் உணர்றான் தன் வாழ்க்கையில தனக்கு கிடைச்ச எல்லா ஒவ்வொரு வேலை சாப்பாடு ஒவ்வொரு நன்மை ஒவ்வொன்றும் எங்க அப்பா அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களே, அவங்க கூட கண்ணு தெரியாத குருடனா நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன் மனசு உடஞ்சி போய் நன்றியில ஆனந்தத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணீரோடு நன்றி செலுத்தினான். அப்படி ஒரு காட்சி தான், அது ஒரு ஓமை, உண்மையான கதை இல்ல. அப்படித்தான் நமக்கு ஆவிக்குரிய விதத்துல ரட்சிப்புல நடக்கிறது. இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போதே நம்ம மந்திரிச்சு மந்திரிக்கப்பட்டு பறக்கிறோம், இப்னட்டாயிசம்ல பிறக்கிறோம், பாவத்துல பிறக்கிறோம்னா அதான் அர்த்தம். பிறவி குருடர்களாக கடவுள் தான் நம்ம தாயின் வயிற்றுல நம்மள உருவாக்குறது, வெளியே எடுக்கிறது, நமக்கு ஆதாரம் கொடுக்கறது, பராமரிக்கிறது, ஒவ்வொரு வேலை மூச்சு கொடுக்கறதும் அவர் தான். ஆனா அவரையே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார், அவர் செய்யறது எதுவுமே நமக்கு தெரியாது, அவரை நான் பிடிக்கவும் பிடிக்காது, அவர் நம்ம பேசுறது நம்ம காதல எதுவுமே கேட்காது இல்லையா. கண்ணு தெரியாத குருடர்களாக பிறவி குருடர்களாக நாம் இருந்தோம். இந்த பிரபஞ்சத்தின் பிரபு நம்மளை மந்திரிச்சு நம்ம கடவுளை நம்முடைய பராமரிக்கிற நம்முடைய எல்லா நன்மைக்கு ஊட்டானவருக்கு அவரை பொறுத்த அளவுக்கு நம்ம செத்த அவர் செத்த மாதிரி நம்ம இருந்தோம். ஆனா கடவுள் நம்மளை ரட்சிக்கும் போது அந்த மந்திர கட்டி உடைக்கப்படுகிறார். அப்பதான் நம்ம பார்க்கிறோம், நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தோஷமும் புன்னகையும் ஆதாரமும் மூச்சும் நன்மையும், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நான் நடமாடுறேன், எனக்கு எல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வருது இல்லையா அப்படின்னு நினைச்சு நன்றியில பெருக்கெடுத்து ஓடி நன்றியில முழுகி போறோம். நம்ம இதெல்லாம் நன்றியில நிரம்பு. அப்படி ஒரு ஒரு காட்சி தான் இந்த பவுன் இந்த வசனங்களை பார்க்கிறேன். இந்த பகுதியை பாருங்க, மிக நீண்டமான ஒரு ஒரு ஜைகாண்டிக் சென்டென்ஸ். ஒருத்தர் எழுதுறாரு கிரேக்க, அவரு கிறிஸ்தவர் இல்ல, மான்ஸ்டர் சென்டென்ஸ் கன்க்ளாமரேஷன் அப்படின்ற, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்டென்ஸ். இப்படி ஒரு பெரிய சென்டென்ஸ் யாராவது எழுதுவாங்களா அப்படி எழுதி இருக்கிறார். ஏன்னா இது வந்து பவுல் வந்து கடவுள் மேல நன்றியில முழுகி போய் ஒரு பனி சரிவுன்னு மேல இருந்து வரோம் பாத்திருக்கீங்களா, அந்த மேல இருந்து அந்த பனி ஒரு ஸ்னோ பால் வந்து அங்க இருந்து கிளம்பி அதே வந்து எல்லாத்தையும் மலையே கிளறிட்டு அதே வரும் ஸ்பீடா நம்மளை நோக்கி வரும். அந்த மாடி இவர் ஆரம்பிக்கிறாரு பிளஸ்ட் பி காட்னு ஆரம்பிச்சு அந்த பனி சரிவு மேல இருந்து வரும்போது மலையெல்லாம் வாரிக்கிட்டு வர மாதிரி ஒரு காட்சி அதே நம்ம மேல வருதுன்னு வைங்க, அதே ஒரு ஸ்னோ ஒரு இது வர மாதிரி பனிசரி வர மாதிரி தான் ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட இந்த 14 வசனங்கள்ல கொடுக்கற. ஆனா பவுலுடைய ஸ்டைல் இது இல்ல, நம்ம இது வினோதம். ஏன்னா அவருக்குடைய இது டாக்ஸாலஜி, இந்த துதிப்பாடல் வந்து எப்பவும் அவருடைய நிருபத்துல கடைசியில தான் வரும். பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரோமர் 11 அதிகாரங்களிலும் அவரு கடவுள் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு செஞ்சிருக்காருன்றத பத்தி இறையில பேசிட்டு அதுக்கப்புறம் 11:33 வரும்போதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகள் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். அதான் அவருடைய ஸ்டைல், முதல்ல தியாலஜி அதுக்கப்புறம் டாக்ஸாலஜி. ஆனா இதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்ல போறான்னு நினைக்க ஆரம்பிக்கும் போதே மனசு பறக்கிறாரு மேல. டாக்ஸாலஜில இருந்து ஆரம்பிக்கிறார், அதுக்கப்புறம் தியாலஜி சரிங்களா. அததான் இங்க நம்ம பார்க்கிறோம் வினோதமாக. இதான் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்னு தியாலஜி படிக்கிறோம்னா, நம்ம ஆண்டவரை பத்தி படிக்கிறோம் எவ்வளவு தியாலஜி. The true theology should always lead to doxology. நம்ம ஒழுங்கா தியாலஜியை படிக்கிறோம்னா அது எப்பவும் நம்மள ஆண்டவரை துதிக்கிறதுல ஆராதிக்கிறதுல கொண்டு வரணும். அப்படின்னா சரியா படிக்கலான்னு அர்த்தம். தியாலஜி should lead to doxology. அதே மாதிரி அதுக்கு ரிவர்ஸும் உண்மைதான். உண்மையான தியாலஜியை படிச்சா தான், உண்மையா ஆண்டவரை பத்தி படிச்சா தான் தேவன் மையமா கொண்டு ஆராதனையை நம்ம செலுத்த முடியும். இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் படிக்க போறோம், சபிக்கப்பட்ட மனுஷன் நம்ம தியாலஜியே இருக்காது. ஏன் இல்ல, அவன் மனுஷ மையமா கொண்ட தியாலஜி இல்லைன்னா வெறும் மேன் சென்டர்ட் வர்ஷிப்ல தான் அது முடிச்சுப்போம். அது நம்ம ஆத்மாவையே பாலாக்கிறோம். ஓகே, இந்த வசனத்தை நம்ம ஆரம்பிச்சோம். 3வது வசனத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாட்டி அது ஒன்றுதான் முடிச்சேன். நான் ஸ்லோன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நான் என் பாதி சாமனை தான் முடிச்சேன்னு உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும். உண்மையாத்தான் பாதி சாமனை தான் முடிச்சேன். என்னை விட்டீங்கன்னா இன்னொரு வாட்டியும் அதே வரையில ஒரு சாமன் எடுக்க முடியும். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், நான் செய்ய மாட்டேன். அது எவ்வளவு ஆழ்வான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இது பார்த்துட்டோம்னு இல்லை, இந்த பிளஸ்ட் தி காட்ன்றது வந்து சலையற்பாடு எதிரே மொழியில பரூக்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. பரூக் அது ஆரம்பிக்கும் போதே முழு பழையப்பாடு மெல்கிசெதேக்கு, ஆபிராம், தாவீது எல்லாருமே மெல்கிசெதேக் வந்து சொல்லுவாரு பிளஸ்ட் பீ த மோஸ்ட் ஹை பரூக் அண்ட் எலியோன் அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸான வரி. பழையப்பாடு பரிசுத்தவான்கள்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செஞ்சார்னா, ஒரு நன்மையை செய்தார்னா, அது சாப்பிட்டமா ஏப்ப விட்டமா நம்ம இருக்கக்கூடாது. இந்த நல்லது செஞ்சவரை ஆசீர்வதிக்கணும். இந்த நல்லவர் செஞ்சாருன்னா அந்த யார்கிட்ட இருந்து வந்துச்சு அந்த ஊற்ற பார்த்த ஒரு குணத்தை நம்ம புரிஞ்சு அங்கீகரிக்கணும். அப்படி இல்லாத போது அது கொடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போகுது. அந்த பழைய பாடல தான் சொல்லுவாங்க பிளஸ்ட் பீ காட், அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அது செய்யாத போது மனித குலத்தின் மிக பெரிய பாவம் என்ன தெரியுமா, மனித குலத்தின் மிகப்பெரிய குற்றம் எது தெரியுமா? பரலோகத்தை மிகப்பெரிய கோபப்படுத்துகிற குற்றம் என்ன? ரோமர் 1 சொல்லப்படுது, தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. எதுக்காக வெளிப்பட்டிருக்கிறது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தோற்கடிக்காமல் மகிமைப்படுத்தாமல் போனார்கள். அதுக்குதான் கிரைம் ஆஃப் ஹியூமானிட்டி, மனித குலத்தின் மிகப்பெரிய பாவம், கடவுளை மகிமைப்படுத்தல, அவரை தோற்கடிக்கல. தேவ கோபம் வெளிப்படுதான். என்ன செய்து என்ன இருக்குது? தேவ கோபம் அவர்களுக்கு இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறது தான் கடவுளுடைய கோபம். இழிவான சிந்தை, கேவலமான சிந்தை, இருதயங்கள், அவர்கள் இருதயங்கள் இருளடைந்து எல்லா விதமான சுயநல இச்சைகளுக்கும், எல்லா சுய மோகத்திற்கும், இச்சை ரோகங்களுக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்ததுதான் அவர் கோபம். அதுக்குதான் எல்லாம் நானு இச்சை இச்சை உடம்பு கிடம்பு உலகான நம்மளை படைக்கப்பட்ட தேவனுடைய, நம்ம படைக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அவரை பார்த்து அதுதான் ரீஓரியன்டேஷன் பார்த்தோம். நம்ம தசை மாறும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவன் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துக்கு அவர் தேவன், அந்த தேவன்றது அவருடைய மானிடத்தை மாத்திரம் குறிக்கல, அவருடைய இது ஒரு உடன்படிக்கையின் பாஷை. நம்ம போன வாரம் பார்க்காம விட்டுட்டோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஏன்னா கடவுள் எப்பெல்லாம் உடன்படிக்கை செய்கிறாரோ அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன? நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இயேசு கிறிஸ்துக்கு தேவனா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது இட்ஸ் a language of covenant. Covenant பாஷை. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து நானும் தேவனா இருப்பேன், இந்த மீட்பின் பணியில உன் தேவனா இருந்து உனக்கு எல்லாத்தையும் நான் செய்து தாங்கி இந்த பணியை முடிக்க வைப்பேன். ஒரு உடன்படிக்கை நடந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு அதான் அந்த கவர்னன்ட் லாங்குவேஜ பார்க்கிற அந்த உடன்படிக்கையில தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வந்தாரு. அவருடைய பிதான்னு சொல்லும் போது அவருடைய தெய்வீகத்தை ரெண்டும் குறிக்குது. அவருடைய தேவன்னு சொல்லும் போது அவருடைய மாநிலத்தை காட்டுது, அவர் பிதான்னு சொல்லும் போது அவருடைய தெய்வீகத்தை. பாருங்கள, God centered worship. பிதாவை நோக்கி ஆராதிக்கணும், பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியின் பலத்துல ஆராதிக்க நம்ம படிக்கணும். கோணலா நம்ம ஆராதனைனா தப்பு தப்பா இருக்க கூடாது. ஒரு ட்ரினிட்டேரியன் வர்ஷிப்ப நம்ம படிக்கணும். பாருங்களேன், எல்லா நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வர்றது பிதா கிட்ட. ஏன் மீட்பின் ஆசீர்வாதங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வந்து பிதா நம்மளை நேசிக்க வைப்பதற்காக செய்யப்பட்டது அல்ல, பிதா நம்ம மேல வச்ச நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அங்க தொங்குறாருன்னா கடவுள் நம்மளை எப்படியாவது நேசிச்சிருந்தான்னு தொங்கல, கடவுள் நம்மளை நேசிச்சதுனால தான் அவர் அங்க தொங்குறார். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய அன்பினுடைய ஆழம், அது ஆழ்ந்த கடலான சிநேகம் வெளிப்படுதேன்னு இயேசு கிறிஸ்து செஞ்சதெல்லாம் கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கும் போது தான் அவரை பிளஸ் பண்ண கத்துக்குவோம் நம்ம. இந்த பகுதி கிறிஸ்துவத்தின் தேவனுடைய குணங்களை காட்டுது. இது வரைக்கும் நம்ம படிச்ச என்ன? பிதா குமாரனுடைய வேலையை பார்த்தோம். மீட்பின் உடன்படிக்கையில பிதா திட்டம் பண்ணி தேவனா மாறி இயேசு கிறிஸ்துவை தாங்கி குமாரன் வந்து அந்த பணியை செய்து முடித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பாடுபட்டு உயிர்த்து மறித்து பரத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்தது என்ன? அடுத்தது யாருடைய வேலை? பரிசுத்தாவியனுடைய வேலை. அதுதான் அந்த அடுத்த வரியில வரைந்து பார்க்கலாம். பாருங்க, அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இத மூணு தலைப்புல நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த வரியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் தேவன் முதலாவது, ரெண்டாவது அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய தன்மை, நாலு தன்மையை பார்ப்போம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி அனுபவிப்பதற்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, blessed God is blessed. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் தேவன். மூணாவது வசனத்துல பாருங்க, நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம கடவுளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம அவருக்கு ஒண்ணு கொடுக்கறது இல்லையா? அது வேற அங்கீகரிக்கிறோம். ஆனா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு வந்து நம்மளை பத்தி ஏதோ சொல்றது வர்றது இல்ல, அவர் கை நிறைய கொடுக்கறதுக்கு வர. அவர் ஆசீர்வாதம்னா நமக்கு தேவையான அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்? ஏன்னா ரொம்ப அழகானவங்களே, நம்ம ரொம்ப தகுதியானவர்கள், ரொம்ப மிச்சத்தக்கவர்கள், அப்படியா நம்ம இல்லையே? நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம பெற வேண்டியது, கிடைக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுக்கு தான் தகுதி, நித்திய சாபம். தகுக்கப்பட்டவர்களே என்ன விட்டு போங்கன்ற சாபத்து கொண்டுதான் உள்ளாகி இருக்கிறோம். ஆனா அவர் ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா நம்மனால ஆனதில்லை. ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தின் தேவனா இருப்பதுனால, பிகாஸ் இஸ் அ பிளஸ்ட் காட், அவர் ஆசீர்வாதத்தின் தேவனா இருப்பதனால் அவருடைய குணத்தின் வெளிப்பாடாக அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்ல, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன அவர் ஆசீர்வதிப்பார். மனித குலத்தையே சபிக்கப்பட்ட வீழ்ச்சி அடைந்த மனித குலத்தையே அவர் ஆசீர்வதிக்கணும்னு திட்டம் கொண்டு, அதனாலதான் தன்னுடைய குமாரனோடு அவர் உடன்படிக்கை நிச்சயத்துல செய்து அந்த உடன்படிக்கைய ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை சாது. அந்த உடன்படிக்கையை படிப்படியா ஆதாமுக்கு வெளிப்படுத்தினாரு, வித்தாக வந்து ஆசீர்வதிப்பேன்னு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது இல்லாரு, ஆதியாகமம் 12:1 என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமா பூமியில இருக்கிற சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் செய்கிறாரு இது? அவருடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு, அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை. ஆகவே பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஆசீர்வாதிச்சாரா? நிச்சயமா ஆசீர்வதிச்சாரு. ஓரளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பழைய ஏற்பாடுல வந்து வெளிப்பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான். உபாகம் 28 எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ நகரத்துல ஆசீர்வதிச்சிருக்க, வயல்ல உன்னுடைய சரீரத்தின் கனி, உன்னுடைய இதெல்லாமே ஆசீர்வாதங்கள். நீ வரும்போது போகும்போது பழையப்பாடு பழைய இஸ்ரவேல் ஒரு தேசமாக அவங்க அமைக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக அமைக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உலக பிரகாரமான தற்காலிகமான திரளான அறுப்பு, நல்ல ஒரு ஆடு மாடுகள், சரீர சுகம், சத்ருக்கள் மேல வெற்றி, அந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பலது பழைய ஏற்பாடுல வாக்களித்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாடுல அதையெல்லாம் கடந்து, பழைய ஏற்பாடுல காமிச்சதெல்லாம் ஒரு நிழல் தான், அதையெல்லாம் கடந்து புதிய ஏற்பாடுல மிக விசேஷமான நிறைவான ஐஸ்வர்யம் நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு ஒரு நிழலாக அதெல்லாம் இருந்துச்சு. புதிய ஏற்பாடுல தான் ஸ்பெஷல் ஆசீர்வாதம். ஓகே, ஆசீர்வதிக்கிற தேவனை பார்ப்போம். அந்த தேவன் இந்த உலகத்தை அவருடைய குணாதிசயங்களால் இந்த உலகமே பல விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்க, காலில் யோசிச்சு பார்த்தோம் பாருங்க, எல்லா பக்கமும் பார்த்தா மக்கள் பாவி மனுஷர்ல, ஆனா எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், சூரியன் வலைய எல்லாருக்கும் வருது, அது விசுவாசினாலையும் வருது இல்லைங்களா? மலை, கனிகள், ஆகாரம், சுகம், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வசதிகள், எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷமும், ஒவ்வொரு நேரம் சிரிக்கணும், ஒவ்வொரு நேரம் சந்தோஷம், அடுத்த மூச்சு விடுறேன்னா அதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கொடுத்து தான் வர. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, அதையெல்லாம் கடந்து அவருடைய உயர்ந்த சிறந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்குப்பா, அது எல்லாருக்கும் அவர் கொடுக்கறதில்ல, எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, இதெல்லாம் நடந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். நம்ம ஆசீர்வாதம் கேட்டவங்க எல்லாம் பழகி பழகி போய் நமக்கு ஆசீர்வாதம்னா நம்ம மனசுல சில பேர் என்ன வரும் தெரியுமா, திடீர்னு பெரிய வீடு அவங்களுக்கு தெரியும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். திடீர்னு சில பேருக்கு பெரிய கார் தெரியும், ஆசீர்வாதம். சில பேருக்கு பெரிய அது பெரிய இது அப்படின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம். இதுலயே முழுகி 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 இருக்கிறதுனால தான் அவருடைய ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாமே அவங்க ஆயுசு முடிஞ்சு போவோம். ஆண்டவர் சொல்லலையா, கவலைப்படாத என்னன்னு, கவலைப்படாத என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், குறாவிலேயே பாக்குறாரு, உன்னை பார்க்க மாட்டாரு, ஏன் அறிவு இல்லாம இப்படி இருக்கிற, இது மேலேயே இருக்காது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீங்க அதை விட உயர்ந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன், இது மேல எங்க கண்ணை திருப்பினாதான் இதை நீ பார்க்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆனா அதை நம்ம உணர்றது இல்லை. அதை விட உயர்ந்த ஆசீர்வாதங்கள், தேவ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிற அழைக்கிற. ஒரு வாட்டி மார்ட்டின் லூத்தர் வந்து இந்த ரெஃபார்மேஷன் வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது அங்க வர மக்களை பத்தி எல்லாம் பார்த்துட்டு ஒரு கதையை சொல்றார். ஒரு சிங்கம் வந்து ஒரு பெரிய விருந்து வச்சிருப்பான், காட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து, ஆனா ஒரு வகை வகையான நட்ஸ், பீனட்ஸ், பழங்கள் கறினா கறி, விதவிதமான கறி, மான் கறி, ஆட்கறி, அந்த கறி இந்த கறின்னு இருக்கு. அந்த ஜக்குதான் அணி இருக்குது, திராட்சை ரசம் இருக்குது, எல்லா விதமான டெசர்ட்ஸ் விருந்துனா விருந்து, ராஜாவுடைய விருந்து, காட்டு ராஜா. அங்க வந்து ஒரு பன்னி வந்துச்சான். அந்த பன்னி வந்து மோந்து மோந்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து எதுவும் பிடிக்காம வார் கோதுமையோ பூச்சி புழுவெல்லாம் இல்லையா அப்படின்ச்சான். நீ ஒரு கழுகு வந்துச்சான், வா கழுகே வா வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கிளை லேயர்ஸ் கறி, வேற 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 கறி ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி சாண்ட்விச் மாதிரி பண்ணி இந்தா சாப்பிடு சந்தோஷமா. அந்த கழுகு மோந்து பார்த்துட்டு செத்த பெணம் ஒண்ணும் இல்லையா, அதெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடறது நாத்த அடிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையான்னு கேட்டுட்டேன். மாட்டன் ஜோசர் சொல்ற, இப்படித்தான் மக்கள் அவங்களுடைய டேஸ்ட் எல்லாம் எவ்வளவு லோவா இருக்கிறதுனால, கீர்த்தனமா இருப்பதுனால, எப்ப ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு ஆசீர்வாதம்னு சொன்னா அதுலயே தான் அவங்க கண், அந்த கண்ணை எப்படி நீக்கிறாங்களோ அப்பதான் உயர்வான ஆசீர்வாதத்தை அவனால பார்க்க முடியும். நம்ம அந்த லோ டேஸ்ட் எல்லாம் விட்டுட்டு இந்த ஆசீர்வாதம்னு சொன்னவன அதெல்லாம் விட்டுருங்க. அந்த லோ டேஸ்ட் எல்லாம் விட்டு கீழ்கரமான சிந்தனைகள், சுயமோகம் கொண்ட சிந்தனைகள், குறுதலான சிந்தனைகளை விட்டு நம்ம கண்களை நம்ம மனதை தாளப்படுத்தி ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம் என்னன்னு பார்ப்போமே. இல்லைங்களா, உன்னத தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பார்ப்போமே. தற்காலிகமா நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு வெறுமையா விட்டு போற ஆசீர்வாதங்கள் அல்ல இவர்கள். இவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த சமாதானத்தோடு நம்ம ஆத்மாவை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து தான் பவுல் மாதிரி ஒரு பிரதான தேவசூதன் மாதிரி உயர்ந்து பிளஸ்ட் தி காட் ஜெயில இருக்கிறார். அடுத்த நேரம் உயிர் கூட போயிடலாம், கொண்டு போட்டுடலாம், எதமே கண்டுக்காம தேவசூதன் மாதிரி உயர்ந்து பரலோகத்துல குதிக்கிறார் அவர். இந்த ஆசீர்வாதங்கள் அவர் தெரிஞ்சதுனாலதான், உணர்ந்ததுனாலதான், ஆத்மா உள்ள மனசு மனசாட்சி எல்லாத்தையும் மகிழ வைக்க, கலிகூற வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதை நம்ம பார்ப்போமா. அவர் பாருங்க என்ன ஆசீர்வாதம் பவுல்களே சொல்லுங்களேன், அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில். இந்த வசனமே ஆசீர்வாத வசனம் பாருங்களேன், மூணு வாட்டி வருது. அவரை ஆசீர்வதிப்போம், வி பிளஸ் காட், அண்ட் கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. என்னத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிக்கிறார். இந்த பிளே ஆன் வார்த்த ஜாலோன்னு அதை ஹீப்ரூ கிரீக்ல சொல்றாங்க. அது வந்து ரொம்ப படிச்ச உடனே ரொம்ப மனசுல நிக்கிற மாதிரி எழுதியிருக்கு. அங்கு தமிழ்லாம் அப்படி வருங்க. ஓகே, என்ன ஆசீர்வாதங்கள் பத்தி பேசுறோம்? இது சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க, தற்காலிக ஆசீர்வாதம் இல்லைங்க, மண்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு சாப்பாடுக்கு நன்றி, துணிக்கு நன்றி, அதெல்லாம் ஆசீர்வாதம் தான் இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் கடந்து பழையற்பாடுல கொடுத்த எத்தனையோ நாடை கொடுக்கறோம், தேசத்தை கொடுக்கறோம், செழிப்பை கொடுக்கறோம், பிள்ளைகளை கொடுக்கறோம், மிக செல்வந்தன ஆக்கிறோம், அதை எல்லாமே கொடுத்தது எதுக்காக? இந்த ஆசீர்வாதத்துக்கு, வரப்போற ஆசீர்வாதத்துக்கு நெடலாக கொடுக்கப்பட்டது அதெல்லாம். அதெல்லாம் எவ்வளவு வெட்டா இருக்கும். இது வித்தியாசமான கேட்டகரி, இது இதுன்னு தரமே வேற, நிறமே வேற. இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பவுல் சொல்ல போறாரு. இதுதான் மூணு அதிகாரங்களும் நமக்கு விளக்கி சொல்ல போறாரு. அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக இந்த மூணாவது வசனத்துல சொல்றேன். அதை பத்தி ஒன்னா பட்டியலா பார்க்க போறோம், இன்னும் எத்தனை மாதம் பார்க்க போறோம் பார்க்க போறோம். ஆனா அதனுடைய தன்மைகள் என்ன, நாலு தன்மைகள். போன வாரம் நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், ஆவியில உச்சகட்டத்துல இருக்கிறார். எந்த ஆவியில இருக்கிறான்னு தெரியல, நான் ஒருவேளை ஆறு பகுதிக்காவில இருப்பாரா நான் நினைச்சேன். சரி, ஜவுன் பண்றாரு. எதுக்காக ஜவுன் பண்றாரு? ஆண்டவரே இங்க கடன்ல இருக்கிறவர்கள் எல்லோரையும் விடுதலை ஆக்கும் ஆண்டவர், பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ரெட்ட பிள்ளைகளை கொடுக்கும் ஆண்டவர், நீ இருக்கிறவர்களுக்கு அந்த யாருமே சுக போதும். நான் நினைச்சேன் பரிசுத்தாவில இவ்வளவு நிறைஞ்சிருக்கிறாரே, ஏதாவது உன்னத ஆசீர்வாதங்களே இல்ல. இதேதான், இதான் பரிசுத்தாவில நிறைய இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்னு புரியாது. பன்றிகளுக்கு முற்றுகளை போட விடாது Holy Spirit, H is unchangeable, sufficient and heart satisfied. முதலாவது இந்த ஆசீர்வாதத்தின் தன்மை என்ன? முதலாவது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து அருளப்படுகிறது பரிசுத்தாவினால் அருளப்படுகிறது. இந்த கிரேக்கு ஸ்காலர்ஸும் சரி, நிறைய கமெண்டேட்டர்ஸும் நமக்கு என்ன சொல்றாங்க, பவுல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது சரீர ஆசீர்வாதங்களை விட வேற ஆசீர்வாதங்கள் சொல்றதுக்கு அதை பயன்படுத்தலையா. இது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் பயன்படுத்தி இருக்காருன்னா, ஏன்னா இது பரிசுத்தாவினால் அருளப்படுகிற ஆசீர்வாதம் சொல்வதற்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய உலக பிரகாரமான சரீர ஆசீர்வாதம் இல்லாம வலிபுறுத்துல இல்ல, இது பரிசுத்தாவினால் அருளப்படுறது தான். ஏன்னா அங்க வர வார்த்தை வந்து ஸ்பிரிச்சுவல்ங்கும் போது நிமோட்டிகார் அப்படின்னா பரிசுத்தாவியினுடைய ஊழியத்தினால கிறிஸ்துவத்துல மூணாவது நபராகி அவர்னால அருளப்படுகிற ஆசீர்வாதம். ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கும் போது நமக்கு முதல்ல மனசுல என்ன வரணும், இது பரிசுத்தாவியினால் நமக்கு அளிக்கப்படுகிற ஆசீர்வாதம், அவருடைய ஊழியத்தின் மூலமாக அருளப்படுகிற ஆசீர்வாதம். இது இதுவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எவ்வளவு சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு காட்டும். ஏன்னா கிறிஸ்துவ தேவன் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த மிக சிறந்த ஆசீர்வாதம் பரிசுத்தாவியினால மட்டும்தான் அருளப்படுகிறது. வேதம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த மீட்பினுடைய பெரிய நோக்கம் என்ன, ஏன் கடவுள் தெரிந்து கொண்டு நித்தியத்துல தன் குமாரனை அனுப்பி அந்த குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து மீட்பை சம்பாதித்து மறித்து உயிர்த்து பரத்து கேறி போய் உட்கார்ந்தவுடன் அவர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, அடுத்தது நம்ம பார்க்க போறோம். நம்ம கம்யூனியன் சீரியஸ்ல பரிசுத்தாவிய அவர் அனுப்பினார், பரிசுத்தாவிய அனுப்பினார். இது எல்லாம் அவர் செஞ்சதுக்கு, இதெல்லாம் இத்தனை தியாகங்கள் இத்தனை பணி அவர் செய்து முடித்ததுக்கு காரணம் என்ன, பரிசுத்தாவியனுடைய கிறிஸ்துவ தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் பரிசுத்தாவியின் ஊடாக விசுவாசிகள் மேல படிக்கணும் என்பதற்காக. அதான் கலாத்தியர் 3 நமக்கு சொல்லுகிறது, பழையற்பாடு எல்லா ஆசீர்வாதங்களுடைய நிழல் மங்கலான நிழல் அதனோட பரிபூர்ணம் தான். புதிய ஏற்பாடுல பரிசுத்தாவினால நமக்கு அருளப்படுகிற அதுதான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததுடைய வாக்கு நிறைவேறுதுன்னு கலாத்தியர் சொல்லு. ஏன் அப்போஸ்தலர்கள் 2:33 சொல்றாரு, அவர் இயேசு கிறிஸ்துவ பிதாவுடைய வலது பார்த்தத்தில் உயர்த்தி அவருக்கு வாக்களித்ததை கொடுத்தாரா, என்னது, பரிசுத்தாவியை உங்கள் மேல் ஊற்றப்படுவதற்கு. ஆகவே முதலாவது நம்ம நினைச்சோம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னங்க, பரிசுத்தாவியினுடைய கிறிஸ்துவ தேவன் மூணாவது நபர் அவர் நமக்கு கொடுக்கிற அளிக்கப்படுகிற அவர் மூலமா நமக்கு அளிக்கப்படுகிற ஆசீர்வாதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏன்னா கிறிஸ்துவ தேவன் அந்த மீட்பின் பணியில தேவனுடைய உயர்ந்த ஆசீர்வாதம், இதை விட உயர்வான ஆசீர்வாதம் கிறிஸ்துவ தேவன் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அவருடைய உயர்ந்த சிறந்த மிக விசேஷமான ஆசீர்வாதங்கள் அவர் அருளப்படுகிற ஒரே சாதனை பரிசுத்தாவியானவர். இந்த பெரிய மீட்பின் பணியில இதா கொடுக்கிறவராக ஊற்றாக இருந்து குமாரன் அந்த பொக்கிஷ வீடாக இருந்து அந்த பொக்கிஷ வீட்டில இருந்து அருளப்படுகிற சாதனமாக பரிசுத்தாவி இருக்கிறார். பவுல் அதனாலதான் சொல்லப்போறார், அவர் மூலமா மட்டும்தான், ஏன்னா ரட்சிப்புல எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எண்ணி முடியாத பழையற்பாடெல்லாம் மங்களா காமிச்ச உயர்ந்த ஆசீர்வாதங்கள் அதை பத்தி பார்க்க போறோம். அதெல்லாம் நமக்கு அனுபவபூர்வமாக வந்து பலிக்க செய்கிறது யாரு, பரிசுத்தாவியான. All the Christ churches comes into our experiential reality through the Holy Spirit. அதனாலதான் பவுல் சொல்ல போறார், ஆவியை பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க, வரப்போது அதெல்லாம் நமக்கு பார்க்க போறோம். அந்த தெய்வீக ஆவியானவர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க போற சார்ல்ஸ் ஹாட்ஜ் என்று அவர் இப்படி எழுதியிருக்கார், தீஸ் பிளெஸிங்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பிகாஸ் தே ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் ஹூஸ் பிரசன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் தி கிரேட்டஸ்ட் பிளெஸிங்ஸ் பர்சேஸ்ட் பை கிரைஸ்ட். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏன் சொல்லப்படுகிறதுன்னா, ஆவியானவர்னால் அருளப்படுகிற ஆசீர்வாதம், ஏன்னா அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆசீர்வாதம் தான் கிறிஸ்து வாங்கின மிக உயர்ந்த ஆசீர்வாதங்கள். இந்த அழுத்து வந்தாலும் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் என்னங்க, நம்ம வாழ்க்கையில செத்து இருந்தோம் நம்ம, நம்மளும் அந்த பண்ணிகள் மாத்தான் பூமியே பாசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்னும் நமக்கு தேவையில்லை. ஆனா மறுஜன்மம் நமக்கு கொடுத்தாரு, கிறிஸ்துவத்தின் ஏசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையை நமக்குள்ள பாய செய்து நம்முடைய டிப்ரேவ்டு மைண்ட் தீர்க்கட்ட மனசு பிரகாசிக்க செய்யும், நம்ம சித்தம் என்ன சொன்னாலும் வனையாதாது, சித்தத்தை வளர்க்கத்தை நமக்கு புது இதயத்தை கொடுத்து மாற்றி நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மள பாவத்தை பத்தி உணர்த்தி நம்ம மனதை கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்க செய்து கிறிஸ்துவில நம்மளை இணைத்து நம்முடைய பாவங்களை அவர் மேல சுமத்தி அவருடைய நீதியை நம்மேல சுமத்தி நம்மளை நீதிமானாக்கி கடவுளுடைய பிள்ளையா தத்தெடுக்க செய்து கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரவாதிகளா இதெல்லாம் மாத்தினது யார்? பரிசுத்தாவியானவர் தான். கிறிஸ்துவோடு நம்மளை இணைத்து பாவ கட்ட உடைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி விடாமுயற்சியா பரலோகம் சேர்ற வரைக்கும் நம்மளை நடத்துறவர் அவர் தான். அதெல்லாம் சில ஆசீர்வாதங்கள் பவுல் அதிகம் இப்ப நமக்கு விளக்க போறாரு. ஓகே, முதலாவது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், இதுல முதல் தன்மை என்ன? பரிசுத்தாவினால் அருளப்படுகிற ஆசீர்வாதம். இரண்டாவது, இது மாறாத ஆசீர்வாதம். உலகத்துல என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் என்ன ஆகும்? மாறி போகும், வாடி போகும். நம்மளும் நம்மளுடைய தேவைகளும் மாறி போகிறது. உலகத்துல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு வீடு, எவ்வளவு குடும்பம், எவ்வளவு சுகம், எவ்வளவு வேலை, கல்யாணம் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் இல்லைங்களா? மாறிக்கிட்டே இருக்கிற ஆசீர்வாதங்கள். எவ்வளவுதான் நம்ம ஃபேமஸா இருந்தாலும், எவ்வளவுதான் மக்கள் நம்மள மெச்சுக்கிட்டாலும், இன்னைக்கு புகழ்ந்து நம்மள பெருசா பேசினாலும், ஒரு நாள் எல்லாம் மாறிடும் சரிங்களா? ஒன்னும் இல்லாம நம்ம செய்யறோம். அதை நினைச்சுதான் நம்ம பயத்துல வாழ்றோம் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, என்ன இருந்தாலும் நாளைக்கு என்ன போயிருமோ, உடம்பு கெட்டு போவோமோ, அது இன்னைக்கு நல்லா சாப்பிடுறோம், நாளைக்கு சாப்பிட மாட்டோமா, இன்னைக்கு அது இருக்கிற இது இருக்கு, இதே பயம். ஐயோ, ஒரு நிரந்தர ஆசீர்வாதம், நிரந்தரமா என்னை விட்டு எடுபடாத பங்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆத்தும் அலமோ அது. ஆனா எல்லாம் போயிடும், என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் நம்பிருந்தெல்லாம் போயிடும். ஆனா இந்த ஆசீர்வாதம், அது எல்லாத்துக்கும் உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் வேறுபட்டதுல எது இது முதல்ல? இது மாறாத காலத்தால், சூழ்நிலைகளால், தலங்களால் மாறாத ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒண்ணுமே இதை தொட முடியாது. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. பவுல் வந்து இதை என்ன சொல்றாரு? பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கிறார். பிளஸ்டுன்ற வார்த்தை எவ்ரி ஸ்பிரிச்சுவல். அப்பனா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நம்ம வரப்போற காலத்துல நம்ம உயர்த்தலுவோமே, மகிமைப்படுத்தப்படுவோமே, சரீரமோ ஆத்மாவோ முழு மீட்பு அடையணுமே, அதெல்லாம் இன்னும் நடக்கலையே, இன்னும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. இவர் என்ன எல்லாரும் பிளஸ்டாரு, கடந்த காலம் மாதிரி பேசிட்டாரு. ஏன்னா இந்த பரவலான காட்சி, இந்த பானாரமிக் வியூன்னு அந்த மீட்பின் பரவலான காட்சி அவர் பார்க்கும் போது, கடந்த நிச்சயத்துல இருந்து வரப்போற நிச்சயத்துல இருந்து பார்க்க போறாரு, அவர் காட்ட போறாரு. அதெல்லாம் அவருக்கு பார்க்கும் போது ஏன் அவர் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றாரு, நடந்த மாதிரி யூஸ் பண்றாரு? அதனோட நிச்சயத்தன்மையை, மாறா தன்மையை நமக்கு உணர்த்தணும். இதெல்லாம் நடந்து போன விஷயம் மாதிரியா அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் கொடுக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன், மாறாத தேவன் கிட்டேந்து வருகிற ஆசீர்வாதங்கள். அதனால இந்த ஆசீர்வாதங்களும் மாறாது. யோசிச்சு பாருங்க, ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுறாரு பவுல். இப்படித்தான், நிச்சயமா நீ தாண்டி ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தீன்னா நீ உயிர் செல்வது நிச்சயம், மகிமைப்படுவது நிச்சயம், பரலோகத்துக்கு போவது நிச்சயம். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை மாதிரி அவர் பேசுறார். அவர் தான் பவுல் இந்த ரோமர்லயும் அதை தான் சொல்லுவார். ரோமர்ல எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமானம் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான ஆக்கினாரோ அவர்களே பரிசுத்தமோ நீதி மகிமையும் படுத்திட்டார். என்ன படுத்தினார்? இன்னும் படலையே நம்ம, அவர் படுத்திட்டாரு என்றார். ஏன்? கடவுளுடைய திட்டங்கள் அது முடிஞ்சு போன கதை, மகிமைப்படுத்தப்பட்டார். அதான் பிளஸ்டர். இதெல்லாம் மாறாதுடா, மாறாது. ஏன்னா இது கொடுக்கிற தேவன் இம்யூட்டபிள் காட், நானே கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை. நம்ம விசுவாசிக்க போன வாழ்க்கை நம்ம பார்த்த பரிசுத்தவான்களோட கிராமத்தில் எத்தனை புயல்கள் தான் இந்த வாழ்க்கையில நம்ம மேல தாக்கினாலும், எத்தனை புயல் நம்ம மேல அடிச்சு வெள்ளங்கள் அடிச்சாலும், எத்தனை சாத்தானுடைய சோதனைகள் வந்து நம்மளை தோல்வி அடிக்க பார்த்தாலும், சில நேரங்களில் அவிசுவாசத்தினால நம்ம பிசாசின் சோதனையால கடவுளுடைய அன்பே நமக்கு மறைந்து போனாலும் நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனா அவருடைய மாறார், அவர் உடன்படிக்கை மாறார், அவர் வாக்கு தத்துவம் மாறார், அவர் நம்ம மேல வச்ச அன்பு மாறார், அவர் நமக்கு காட்டுகிற கிருபை மாறார். எந்த மாதிரி தன் குமாரனை கொடுக்கும் போது சிலுவையில நம்ம மேல வச்சிருந்தாரோ நேசம், அதே நேசம் தான் இப்போ நம்ம மேல வச்சிருக்கார். மாறாத தேவன் கிட்ட வருகிற ஆசீர்வாதங்களே அது. முடிஞ்சு போச்சியா உங்க கதை? பெற்றுல மாறாத தேவன். வாழ்க்கையில நம்ம எங்க இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும், இந்த ஆசீர்வாதங்களும் ஒத்தனம் தர முடியாது. ஒன்னும் மாறாது, ஒன்னும் மாறாது. அடிக்கடி எனக்கு இதை நினைக்கும் போது அந்த இட் இஸ் வெல் வித் மை சோல் என்ற பாட்டு ஞாபகம் வரும். அந்த மனுஷனுக்கு மூணு பிள்ளைங்க, கப்பல்ல போகும்போது மூணு பிள்ளைங்க வயிற்று கப்பல்ல உடிஞ்சு எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இவர் அடுத்த வாரம் வர தெய்வவனியா ஃபுல்லா போச்சு, மூணு பிள்ளைங்க கப்பல் வயசு கடல்ல உழுந்துட்டாங்க வந்து அங்க நின்றுட்டு அவதான் பாடுறாரு. வாழ்க்கையில இதெல்லாம் கஷ்டங்கள் வருது, புள்ளியா போச்சு, குடும்பம் போச்சு, பிசினஸ் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா ஒரு ஆசீர்வாதம், கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் யாராவது தொட முடியுமா? நான் கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கிறேன்னு இந்த உலகத்துல ஏதாவது செய்ய முடியுமா? மாறாத ஆசீர்வாதம் ஆச்சு பாருங்க. நம்ம சந்தோஷமும் மாறாத நிலையா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நம்ம மனசு இருக்கணுங்க. நம்முடைய பரிகார வலி, நம்முடைய நீதிமான ஆக்குதல், நம்முடைய தத்தெடுப்பு, நம்முடைய மதிமைப்படுத்துதல், இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. மாறாத ஆசீர்வாதம், அன்சேஞ்சபிள் பிளெஸிங். நீங்க சோர்வா வந்திருந்தா, நான் சோர்த்து ஐயோ இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு வந்திருந்தா உங்களை சந்தோஷப்படுத்திட்டேன். எங்க என்னவா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், உண்மையான விசுவாசியா இருந்தா, என்னத்தான் உங்க சூழ்நிலை இருந்தாலும், என்ன கஷ்ட நிலையில இருந்தாலும், உங்களுக்கு கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் மாறவே மாறாது. இதெல்லாம் மாறாத ஆசீர்வாதங்கள். இது நம்ம வாழ்க்கையை மாத்துகிற ஒரு காரியம். மூணாவது மாறாத சப்ரிஷன் இல்லைங்களா? எச் ஓல் யூ அன்சேஞ்சபிள். எஸ், இது போதுமான ஆசீர்வாதங்கள். இந்த வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளுக்கும் நித்தியத்துக்கும் போதுமான ஆசீர்வாதங்கள். எவ்வளவு ஸ்பெஷல் கடவுள் வந்து இல்ல பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. ஏதாவது கொடுக்க அவர் மறந்துட்டாரா? 50% நான் கொடுக்கறேன் இப்போ, நீ ஒழுங்கா இருக்கிறியா பாக்குற, அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல 5% கொடுக்குறேன். அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? எந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு? அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதத்தில் ஆவிக்குரிய 50% ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கா. சகதான் ஆசீர்வாதம், லிமிட்டே இல்ல. அந்த ஹால் என்ற வார்த்தை, சகதான்ற வார்த்தை எல்லா லிமிட்டை தூக்கி உடைச்சது. இந்த ஆசீர்வாதம் பரிசுத்து நிறுத்திருத்துவ தேவன் மீட்பின் பணியில இந்த மக்களை ஆசீர்வதிப்பேன்னு பழைய பாடலாம் வாக்களித்த உன்னத ஆசீர்வாதம். பரிசுத்தாவினால திருத்துவத்தில் மூணாவது நபராக பிதா திட்டமிட்டு குமாரன் நிறைவேற்றி பரிசுத்தாவினால் அளிக்கப்படுகிற இந்த உயர்ந்த ஆசீர்வாதங்கள், மாறாத ஆசீர்வாதங்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரா? அது சகலத்தையும் கொடுத்தார், கம்ப்ளீட் கொடுத்தார். ஒண்ணுமே ஒத்து வைக்கல, கம்ப்ளீட்டா பேக்கேஜா கிடைச்சிருச்சு. அதுல ஒரு குறை, ஒரு ரவுண்டட் பரிபூர்ணமா கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்க எதிர்பார்ப்பு, என்ன உங்களுடைய நம்பிக்கை, எல்லாம் என்சைக்ளோபீடிக் பிளஸிங். என்சைக்ளோபீடியான எல்லாமே அதுல இருக்கும். எந்த கல்வி இருந்தாலும், எந்த சூழ்நிலை, எந்த இது இருந்தாலும் அதுக்கு அதுல இருக்கும் விட. அதனால ஆல் பிளஸிங். பேதுரு சொல்ற 2 பேதுரு 1:3 நம்முடைய மகிமையினாலும், தம்முடைய மகிமையினாலும் காரண்யத்தினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினுமன்றி. ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமான ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் தேவ பக்தியா வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்களா, இந்த வாழ்க்கையில பரிசுத்தம் மாத்துறதுக்கு, தேவ பக்தியா வாழ்றதுக்கு ஒவ்வொரு நன்மையும், ஒவ்வொரு சாதனமும், ஒவ்வொரு ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல் பிளஸிங். இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் நமக்கு ஏற்படுத்துமா? நாளில இருந்து இதை யோசிச்சு பார்த்தா ஏற்படுத்துறாங்க. ஏன் சில பேருக்கு இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் எனக்கு, இதெல்லாம் எனக்கு இருக்குது. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் இருக்கும் போது ஒருவேளை ஒரு சரியான புருஷன் இல்லாம இருக்கலாம். யோசிச்சு பாருங்களா, சில நேரத்தில் தலிப்பு புருஷன் வாங்க, தலிச்சு போகும். அவங்கிட்ட ஒரு அசாதாரணமா கடினம் அவங்களோடு வாழ்ந்தது, அப்படி சில பேருக்கு ஏற்படும். இல்ல ரொம்ப கஷ்டம். இல்ல சில மனைவிகள் அப்படி இருக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன நினைக்கணும், எனக்கு இது இருந்தாலும் எனக்கு என்ன, பரிசு தேவனால் பரிசுத்தாவின் மூலமாக ஆவி இந்த சூழ்நிலைய, இந்த திருமணத்தை கடந்து சமாளிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இல்ல? ஒருவேளை கட்டுப்படுத்த முடியாத பிள்ளைகள் நமக்கு இருக்கலாம், அமைஞ்சிடலாம். சில நேரங்கள்ல கட்டுப்படுத்தாத நம்ம பொறுமையை சோதிக்கிற, நம்ம கோபமுற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை சமாளிக்கிற சகல ஆசீர்வாதங்கள், தாங்கி சமாளிக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கு. யோசிப்பாருங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு, பொருளாதார கஷ்டம், வேலை கஷ்டம், பெரிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஆவிக்குரியதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கே எல்லாம் கடவுள் தேவபக்திக்கும் ஜீவனத்திற்கும். இந்த வாழ்க்கையில தேவபக்தியா வாழ்வதற்கு எல்லா சோதனையும் ஒருவேளை மாம்சத்துல நமக்கு முள் இருக்கலாம், பவுலுக்கு இருந்த மாதிரி இல்லைங்களா. சில நேரங்களில் சில பழக்கங்கள் நம்மளால உடம்புல திருப்பி 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 தோத்து போறோம், இல்ல நீ இதை ஜெயிக்கவே முடியாது, உன்னால வெற்றி கொள்ளவே முடியாதுன்னு அது சாத்தானுடைய பொய். தேவனுடைய சத்தியம் என்ன? நமக்கு இருக்க எல்லா ஆசீர்வாதம், மேற்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், எதையும் ஜெயிக்கக்கூடிய ஆசீர்வாதம், எதையும் சமாளிக்கக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் உன்னதங்களில் அவர் சகல ஆசீர்வாதத்திலேயே நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆல் பிளஸிங்ஸ், வேற எதுவுமே நமக்கு தேவை இல்லைங்க, அது இப்போ இருக்குது, உங்களால் நம்ப முடியுமா? இப்போ இருக்குது, இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் ஆக்சசபிள், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி என்ன? எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோம் தான். எல்லாம் இருந்தாலும் அந்த ஆறாம் பிக்காரி மாதிரி நம்ம என்ன கால் கீழே தங்கம் இருக்குது, ஆனா மேல பிச்சைக்காரங்கத்தான் நம்ம வாழும், அப்படித்தான் நம்ம வருவோம். எல்லாம் ஒரு விருதுமான எல்லாம் எல்லையற்ற கற்பனை பண்ண முடியாத சொத்து ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ சொத்து இருந்தோம் நம்ம எவ்வளவு பிச்சைக்காரங்களா வாழ்றோம் தெரியல, இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற, அதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமதா இருக்கிறது. என்ன மிஞ்சி இருக்குது அதை நாம் உணர்ந்து அனுபவிக்கல, அதான் மிஞ்சி இருக்கு. அதெல்லாம் நமதா இருக்கிறது. ஒருத்தருக்கு அருமையா சொல்றாரு, எவ்ரி பிளஸிங் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? எவ்வளவு விசாலமா அதை விரிக்க முடியுமோ, நித்தியத்துல நித்தியம் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். மீட்கப்பட்ட மக்கள் பரலோகத்துல தேவனுடைய திட்டத்துல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை நீவ ஒன்னா பார்க்க 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 ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் பார்த்த பிறகுதான் சகல ஆசீர்வாதங்கள் என்னன்றது அவங்க சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்ல முடியும் அதை பத்தி நமக்கு என்ன தெரியும்? உண்மைதான். நாலாவதாக ஓகே பார்த்துட்டோம், நாலாவதாக இது இருதயத்தை திருப்தி ஆக்கக்கூடிய ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, வெறும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்யுது? ஒருவேளை நல்ல வீட்டுல நம்மள போடலாம், நல்ல கார்ல போடலாம், நல்ல ட்ரெஸ் போடலாம், ஆனா அநேக நேரத்துல அந்த நல்ல வீட்டுல இருந்தாலும் நம்ம மனசு நல்லா இருக்குது இல்லையா, சந்தோஷமா இருக்கிறது இல்லையா, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள பார்த்தா டென்ஷனு வருத்தம் பயம் இல்லைங்களா, எவ்வளவு நல்லதா இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன சொல்றது? இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வெளியில இருந்து நம்மள உள்ள பாதிக்காம நமக்கு வெளியில இருந்தே கடந்து போயிருக்கு. கவனிக்கிறீங்களா? என்னப்பா யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் மண்டே சாதாரணம். ஒரு ஜாப் நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளம், ஒரு மாசம் சந்தோஷம், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, மண்டேனா ஆயிடுது இல்லைங்களா, சாதாரணமா போது பொதுவாயிருது. நல்ல வீடு கொஞ்ச நாளுக்கு போனா பொதுவாயிருது, எல்லாமே பொது பொதுவாயிருது. இது எதுவுமே உன்னத தொட்டு மனுஷனுடைய இருதயத்தையும் மனசாட்சியும் ஆத்மாவையும் முழுசா உயர்த்தி பிளஸ்டி பாடு சொல்ற அளவுக்கு நம்ம ஆக்குறது எதுவுமே, ஏன் நம்ம உன்னத எதுவுமே சொல்றது இல்லை, திருப்தி ஆக்குறது இல்லை. நாட்டுல மனசுல ஒரே சந்தோஷம் இருந்தா அதுக்கப்புறம் வறுமையா போடும், மனசாட்சிக்கு சரியில்லை, மனசு சரியில்லை. இந்த அளவுக்கு உயர்ந்து மெட்டீரியல் பொசிஷன் ஒருத்தர் எழுதுறாரு, அண்ட் வேர்ல்ட்லி சக்சஸ் கேன் டெஸ்ட் கேனாட் டெஸ்ட் தி டீப்பஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் சோல், பட் தி ஜாய் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வில் ஓவர்ஃப்ளோ அஸ் விதின். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே இருந்து கடந்து போகிற ஆசீர்வாதங்கள், ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் பரிசுத்தாவிய ஆசீர்வாதங்கள் நம்ம உள்ளார்ந்த இருதயத்தை மனசாட்சிய மனத்தை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஆவியின் கனிகளாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை மறுரூபம் நம்ம உணர்ச்சிகள் சிந்தனைகள் எல்லாத்தையும் பாதிச்சு நம்மளையே மாற்றக்கூடிய ஆசீர்வாதம், நம்மளை எப்பவும் மகிழ வைக்கிற ஆசீர்வாதம், இதயத்தை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதம். உண்மைதான், இந்த உலகத்துல எல்லாம் காணுகிற எல்லாமே ஒரு மண்டே தான், ஒன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புறம் நிரப்புதா இந்த மாதிரி அந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லை, இருதயத்தை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதனாலதான் பரிசுத்தாவிய கனி விழுந்த சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம் இந்த ஆசீர்வாதம் தான் கொடுக்கும். உலக இன்ப அல்லது ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம தோல் அளவுக்கு நம்மள சொல்லலாம், ஆனா பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதம் நம்ம இருதயத்தை ஆனந்த கடலால நிரப்பக்கூடிய உள்ளத்தை தொடக்கூடிய ஆசீர்வாதம். ஆகவே HUSS என்னங்க அந்த ஆசீர்வாதத்தினுடைய குணங்கள்? முதலாவது இது பரிசுத்தாவினால் அருளப்படுகிற சபந்த ஆசீர்வாதங்கள். இரண்டாவது இது மாறாத ஆசீர்வாதங்கள். இது போதுமான ஆசீர்வாதங்கள், இதயத்தை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்கள். கடைசியாக ஓகே பாஸ்டர் இதெல்லாம் சிறப்பா இருக்குதே, நான் இதை எப்படி அனுபவிப்பது தான் நமக்கு கேள்வி இல்லைங்களா? ரெண்டு காரியம் நீங்க செய்யணும். இனிமே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஏற கத்துக்கணும், உட்கார கத்துக்கணும். ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் வந்து ஒரு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராமர் எரர் செஞ்சுட்டார். என்ன, ஒரு நவுன் இல்லாம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ற பாருங்களா. ஹெவன்லி, ஹெவன்லி வாட்? உங்க பைபிள்ல ஒருவேளை பிளேசஸ் போட்டிருக்கலாம், ஆனா அந்த பிளேசஸ் இட்டாலிக்ஸ்ல இருக்கு பாருங்களா. அது பவுல் போடல், அது எழுதி இட்டாலிக்ஸ் போட்டு அவர் சேர்த்தாங்க அடுத்த வருது. பவுல் வர என்ன சொல்லி விட்டாரு, ஹெவன்லி, உன்னதத்தில். உன்னதத்தில் சொல்லும் போது இது பரலோகத்தை குறிக்கிறது அல்ல முதலாவது பாருங்களா. பரலோகத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு அவர் சொல்லல. இது ஒரு ஒரு ரெல்ம், ஒரு தெய்வீக ஒரு லோகம், ஒரு அந்த உன்னதோன்ற ஒரு இடம். இப்பெல்லாம் மல்டி வேர்ஸ், அந்த உலகம் இந்த உலகம்னு இருக்கு இல்லைங்களா, இந்த உலகத்திலேயே நாலஞ்சு அந்த மாதிரி ஒரு இன்னொரு உலகம், இது இன்னொரு லோகம்னு வாங்க. இதுவே வேற லோகம். அந்த ஒரு லோகத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தெல்லாம் இருக்கு நமக்கு. முதலாவது ஏன் இந்த உன்னதத்துல வந்து ஆசீர்வதிச்சிருக்கா, நம்ம தான் இங்க இருக்கிறோம், அங்கேயே அந்த ஆசீர்வாதம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, முதலாவது என்ன சொல்றாரு, முதலாவது நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஆரம்பிச்சது இந்த லோகத்துல. ஏன் இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம் எங்க, அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை முன்குறிக்கும் போது. அப்ப எங்க இருந்துச்சு உலகம்லாம், உலகமும் இருக்குல்ல, காணுகிற எந்த சராசரமும் இருக்குல்ல, இந்த லோகத்தினத்தான், இந்த ரெல்ல தான் நம்மள ஆசீர் தெரிந்து கொண்டார். அது ஆரம்பிச்சது இங்கதான், அதனாலதான் உன்னதங்கள். ரெண்டாவது கடவுளுடைய மைண்ட்ல அந்த ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷ வீடு இந்த இடம் தான், இந்த லோகம் தான், இந்த உன்னதங்கள்ன்ற இடம் தான், அங்கதான் இருக்கு, அங்கதான் அது காக்கப்பட்டு அதுங்கதான் அங்க நிரப்பப்பட்டு இருக்கு அந்த ஆசீர்வாதங்கள். வெறும் அது ஆரம்பிச்சது, அது ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடம் மாத்திரம் இல்ல, அதை விட முக்கியமாக இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியே பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம விட்டுட்டு நம்ம ஆத்துமால நம்ம உயர்ந்து அங்க போனாதான் நம்ம அனுபவிக்க முடியும். அந்த பரலோகத்துக்கு போனாதான் அனுபவிக்க முடியும்னு சொன்ன, நம்ம ஆத்துமால உயர்ந்து அங்க ஏறினாமா, இந்த பூமியில இருக்கும் போதே அங்க ஏற கத்துக்கிட்டாங்க. வேதத்துல இருக்கிற எல்லா எத்தனை கட்டளைகள் இருக்கு, மேலானவைகளை நாடுங்கள், உன்னதத்தில் நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், உங்க இருதயங்களை மேலானவைகளை வைங்க. ஏன்னா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவபூர்வமாக வரணும்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஆத்துமால நம்முடைய தியானத்தினாலேயோ ஜபத்தினாலேயோ நம்ம ஏற கத்துக்கிட்டோம். அதனோட ஊற்று மேல இருக்கு, பூமியில இல்ல, வீட்டுல இல்ல, உலக இன்பங்கள்ல இல்ல, இது மேல வச்சிருக்கிறார் ஆண்டவர். இது ஏற ஜபத்தினாலையும் தியானத்தினாலையும் தங்க ஆத்மாவை உயர்த்தி ஏற கத்துக்கிறவங்க, இந்த பயணத்துல ஏற படிக்கிறவங்க தான் இதெல்லாம் அனுபவமா அவங்களுக்கு மாற முடியும். உன்னதங்களில் அதை வச்சிருக்கிறார். அவன் கண்ணெல்லாம் இங்கே பூமி கடத்தவர்களே பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறார், உதைதான் கிடைக்கும் அவங்களுக்கு. லோ லெவல்ல தான் நம்ம வாழ முடியும். யோசிச்சு பாருங்க, அதனால தானே யோசிச்சு பாருங்க, இத்தனை சொத்து இருந்தா, இத்தனை பொக்கிஷம் இருந்தா, பழைய பாடெல்லாம் அதுக்கு போட்ட பிச்சை மாதிரி, அதனோட முடிவு நிறைவேறது ஐஸ்வர்யம், என்னைய அடையில முடியாத ஐஸ்வர்யமான என்ன மாத்திருந்தா, நான் இப்ப பிச்சைக்காரனா வாழ்றேன்னா என்ன அர்த்தம், நான் ஏற கத்துக்கல, ஏற கத்துக்கலதான் பாருங்களேன். பழைய பழைய சபைகள் எல்லாம் ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்க, இதயங்களை உயர கடவது, இதயங்களை மேல உயர்த்துங்க, மேல உயர்த்துங்க. ஏன், இந்த உன்னதத்துல தான் நம்ம இதயத்தை நம்ம உயர்த்தும் போது நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்துல, நம்முடைய தியானத்துல நம்ம ஆத்மாவை உயர்த்தும் போது, இந்த உன்னதங்களுக்கு உயர்த்தும் போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியும். எவ்வளவு அளவுக்கு பழகிருக்கீங்க உயர்த்துறது, இன்னும் கீழே தான் பூமிக்குள்ள போறதுல இருக்கிறீங்க, மேல உயர்த்துறதுல பழகுனது இல்லை. அதனால்தான் நான் சொல்றேன், அந்த ஜபங்கள்லாம் சொல்றேன், பிரசங்க வரும் கேட்கறது எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இருந்தா, அதெல்லாம் கேட்கணும் இல்லைன்னு இல்லை. சில நேரத்தை எடுத்து ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து நம்ம ஆத்மாவை ஜெபத்தின் மூலமாக ஆத்மீக விதத்துல உயர்த்த கத்துக்கிறோமா? உயர்த்தி நம்ம மனசெல்லாம் அதனால பாதிக்கப்பட கத்துக்கிறோமா? உயர்த்தி உன்னதுங்களை மேல போக போக ஆண்டவரை நினைச்சு தியானத்துல ஜெபத்துல கொஞ்ச நேரம் அப்படி பழகும் போதுதானே அந்த எங்கிருந்தாத பலன் நமக்கு வருது. எங்க இருந்து வந்துச்சு? நீ உயர்ந்தனாலதான் அது வருது உனக்கு. அப்பதான் நாலு வேலைக்கு போகும்போது தேவதூதன் மாதிரி ஒரு பலம், ஒரு சந்தோஷம், ஒரு நாள்ல எல்லாம் சமாளிக்கிற திறன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? அந்த உணத்துல ஏறி வந்ததுதான் கிடைச்சு. ஏறலன்னா ஒண்ணும் கிடைக்காது. இங்கேதான் உழந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் அந்த பில்கன்ஸ் போகிற கீழே தோண்டி தோண்டி எல்லாம் டஸ்ட் ஆகிட்டு இருந்த மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த ஆசீர்வாதங்கள் மேல இருக்குங்க. இந்த ஆசீர்வாதங்கள்ல இருந்து எங்கேயாவது பாறையில ஓடுது ஒரு ஆறு, ஓடுது பெரிய ஃபால்ஸ். அந்த ஆசீர்வம் நம்ம கீழே இருக்கிறோம், அந்த பாறையில எங்கன்னா ஒரு சொத்து கிட்டு வந்து ஆணு போய் வரும், டிராப் பிடிச்சிக்கிறது இல்ல. அந்த தண்ணீருடைய ஊற்றுக்கே நம்ம ஏறி மேல போகணும். அப்பதான் அதுல குளிக்க முடியும். அதுல பொங்கி வழிந்து வற்றாத நதி ஓடிக்கிட்டு இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்தின் நதி. அதை நம்ம அனுபவிக்கணும்னா மேலே ஏற கத்துக்கணும். மேலே ஏறி ஆத்மா ஆத்மீக விதத்துல தியானத்துல ஜபத்துல மேலே ஏற கத்துக்கும் போதுதான் நம்முடைய அனுபவத்துல அது வருகிறது. அதனால்தான் அதுல உன்னதத்துல வச்சிருக்கிறார். உன்னதத்துல வெறும் ஏறிட்டு கீழே குதிச்சதுதான். அடுத்தது என்ன? அந்த ஆசீர்வாதங்கள் எதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னதத்துல மாத்திரம் இல்ல, என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள். பவுலுடைய பாட்டு திருப்பியும் வந்துருக்கு பாருங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் நான் இதுல என்ன சொல்லப்படுது? உன்னதத்துல அந்த ஆசீர்வாதம் இருக்குப்பா. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ உன்னதத்துல போய் கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும். இதே நீங்க அந்த வசனம் வாசிங்க, ரெண்டு எபேசியர் 2:6 என்ன சொல்றாரு? கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்போ நம்மளும் எங்க இருக்கிறோம்?
அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் இழங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
என்னது? நான் இங்கதான் நின்றுகிட்டு இருக்கிறேன். நான் எங்க போயிருக்கிறேன்னா, இந்த வசனம் சொல்லுது கிறிஸ்து இயேசுக்குள் என்னை உன்னதங்களில் உயர்த்தி. இதே வார்த்தை ஹெவன்லி இல்லைங்களா? அதே உன்னதங்களில் என்னை உயர்த்தி அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ஹெவன்லி வார்த்தை. என்னுடைய உண்மையான அடையாளம் கிறிஸ்து இயேசுக்குள். இந்த உலகத்துல நான் ஒரு பரதேசியா நடமாடி கொண்டிருந்தார். பலவிதமான மாறுகிற மாயை காட்சிகள், இல்யூஷன் சொல்லுவாங்க, பலவிதமான மாயைகள் எனக்கு முன்னாடி ஒரு மாயைகள் தான், அப்படியே மாயைகளா நடமாடிக்கிட்டு இருந்தாலும் ஆனா என்னுடைய உண்மையான ஆழமான அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறேன். அவரோடு நான் உட்கார்ந்திருக்கேன். நான் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? அதனாலதான் முதல்ல ஏறணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? உட்காரணும்னு சொன்னேன் இல்லீங்களா? கிறிஸ்து ஜபத்தினாலையும் தியானத்தினாலையும் நம்ம ஏறி போய் உடனே குதிச்சிடுறது இல்ல. கிறிஸ்து இயேசுக்குள்ள அங்க அமர்ந்திருக்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள நிலைத்து இருக்க நம்ம படிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும். வெறும் தியரி இல்லைங்க, இது சும்மா ஒரு போதகம் இல்ல. இதெல்லாம் எவ்வளவு எழுதி இருக்காங்க நம்ம மூதாதையர்கள். பியூரிட்டன் ஏடபிள்யூ சிங்க் ஒரு அருமையான புக் எழுதியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வெறும் கிறிஸ்துவோடு நம்ம பொசிஷனெல்லாம் இணைந்திருப்பது மாத்திரம் இல்ல, அனுபவபூர்வமாக கிறிஸ்துவில இணைந்திருக்கிற வாழ்க்கையை வாழும், அவரோடு வாழும். அழகா நம்ம ஆண்டவர் சொல்லலையா, என்னில் நானே திராட்சை செடி, நீங்களே கொடிகள், என்னில் நிலைத்திருங்க. என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனா உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் உனக்கு கிடைக்காது, நீயே ஒன்னும் இல்லாம போயிடும். புரியுதுல? இதான் இந்த சீக்கிரத்து. என்னை நிலைத்து ஆசீர்வாதம் இந்த உன்னதங்களில் இவ்வளவு எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்க கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள் என்ற வட்டத்துல. கிறிஸ்து இயேசுக்குள்ள நிலைத்து இருக்கும் போது கிறிஸ்து இயேசு எங்க இருக்கிறார்? உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்மளும் ஜபத்துல தியானத்துல அவரோடு போய் நம்மளும் அவரோடு அமர்ந்திருக்கும் போது, அவரோடு நிலைத்திருக்கும் போது, விசுவாசத்தின் ஊடமாக அவரோடு நம்பி அந்த அரங்கத்துல அந்த வட்டத்துக்குள்ள தான் இந்த ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு வெளியில எங்கேயுமே கிடைக்காது நமக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற இணைப்பு தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை ஏறி அனுபவிக்க முடியும். அவரே நமக்கு அல்லதா மெக்களா இருந்து ஒருத்தர் அருமையா எழுதியிருக்கார். கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து ஜபத்திலும் அன்பிலும் கீழ்ப்படிதலையும் நடைமுறை கீழ்ப்படிதலையும் நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மிக பெரிய முயற்சி அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பலிக்கும். அதை விட்டுவிட்டு நாம் வழி தவறி போய் சிந்தையோ உணர்ச்சிகளையோ பாவத்தினாலேயோ உலக இச்சைகளினாலேயோ வழி தவறி போய் அந்த இணைப்பு அறுக்கப்படும் போது திடீர்னு எலக்ட்ரிசிட்டி கட்டான எப்படி மிக்சி நிக்குது இல்லைங்களா, வாஷிங் மிஷின் டக்குன்னு நிக்குது, அதே மாதிரி தான் நம்ம டக்குன்னு நின்றோம், கட்டானு போச்சு, எந்த ஆசீர்வாதம். ஆகவே நாம் தேவ அந்த ஆசீர்வாதம் ஓகே. இத மூணு காரியம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். என்னங்க படிச்சிருக்கிறோம் பாஸ்டர்? ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம். அவர் ஆசீர்வதி, ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவன் உன்னதத்திலேயே சித்தம் பண்ணாரு, அவர் குணத்தை வெளிப்படுத்தினா நான் ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், குணாதிசயம் வெளிப்படணும். பிகாஸ் ஐ எம் எ பிளஸ்டு காட். அதுக்கு என்ன பண்ணாரு? நித்தியத்திலேயே தெரிந்து கொண்டு அந்த உடன்படிக்கை பண்ணி அதை அடையாளமாக சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாடு மக்களுக்கு கொடுத்து இதை விட பலாயிரம் மடங்கு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்க போறேன் என் மகன்ல அடையாளமாக நிரலாக பழைய ஏற்பாடு காமிச்சார். அதனால தான் வரும்போது போகும்போது அதையே பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பெத வசிமா எல்லாம் தெரியல, கடன்ல இருந்து காப்பாத்துல ரபா நிற்கு இல்ல, அதை விட கடந்து பவுல் கடந்து சொல்ற அதை விட உயர்ந்த ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களுடைய நாலு தன்மையை பார்க்கிறோம். என்ன? பரிசுத்தாவினால் அருளப்படுகிற ஆசீர்வாதம், இது மாறாத ஆசீர்வாதம், இது போதுமான ஆசீர்வாதம், இது இதயத்தை நிரப்பி திருப்தியாக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படிதான் நமக்கு கிடைக்கும்? இந்த உன்னதத்துல இருந்து கிறிஸ்துவில நிலைத்து கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தினால நம்ம ஏறி அவருக்குள்ள நிலைத்திருக்க படிக்கும் போதுதான் இதை நம்ம அனுபவிக்க முடியும். ஓகே, ரெண்டு பயன்பாடு நான் சொல்லி முடிக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு முதல்ல பேசுவோம். சில பேருக்கு கோபம் வந்துருது, நம்ம அவிசுவாசிகள்னு சொல்றீங்கள, என்னையா அவர் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். அவிசுவாசிகள் காமிச்சு நம்ம ஏன் பைபிளை ப்ரீச் பண்றோம் தெரியுமா? ஒவ்வொரு பைபிள் பிரசங்கமும் நம்ம ஆத்மா நிலைய நமக்கு வெளிக்காமிச்சது தெரியுங்களா? ஊர்ல வெளியில இருக்கிற சபையுடைய வேலை எல்லாம் என்ன தெரியுமா? வர்றவங்க எல்லாருமே விசுவாசின்னு அவங்களை நம்ப வச்சுட்டாங்க. அதனாலதான் பைபிள் பக்கமே அவங்க போறது, பைபிளை உறுத்திக்கிட்டு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா விசுவாசிங்கன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இதுதான் வேற. ஆனா நம்ம சபையில சில பேருக்கு பேஜாரா இருக்குது. ஆனா ஒரு நாள் வரப்போகுது இயேசு கிறிஸ்து கொடா கோடி மக்களை பார்க்க போறாரு. அவங்க ஆண்டவரே உங்க சேர்த்துக்கு போனுமே, நாங்க சின்ன வயசுல தெளிக்கப்பட்டோமே, நாங்கள் உம்ம மக்கள் தான் நினைச்சோம், நாங்க கிறிஸ்தவர்கள் தான் நினைச்சோமே, அற்புதம் செஞ்சோம், பிரசங்கம் பண்ணோம். அவர் என்ன சொல்ல போற? யாருமே தெரியல நரகத்துக்கு போன்னு சொல்ல போற. என்ன ஒரு ஏமாற்றங்க, என்ன ஒரு ஏமாற்றம். இந்த சபைகள் அவங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த ஏமாற்றத்துக்கு அங்க போய் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறதா நல்லது. சில நேரங்களில் நான் சொல்றேன், அப்படி சொல்லும் போது உங்களுக்கு சில நேரங்களில் என்னக்கே பேசிக்கிறார் பாருன்னு உங்களுக்கு பேஜாராகும். அவிசுவாசிங்க என்னத்தான் சொல்றாருன்னு உங்களுக்கு பேஜாராகும். ஆனா இது வசனத்தினால உந்துகிற ஆவியான ஒரு உந்தி உங்க நிலையை காட்டுகிற ஒரு பயன்பாடு. அந்த பிரஷர் தான் தொடர்ந்து அந்த பிரஷரை வர 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 தான் ஆவியானவர் திடீர்னு உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்குறது. அந்த இடத்துல தான் ரட்சிப்ப கொடுக்குற. அதனால பேஜார் படாதுன்னு சொல்லும் போது, ஏன்னா வெளியில போய் அந்த மாதிரி நம்மளும் ஏமாற்றிக்கிட்டு உங்களை குடுக்குடுன்னு வச்சிருக்கலாம், தப்பா ஒண்ணும் சொல்லாம வச்சிருக்கலாம். ஆனா அந்த கோவிட் டீச்சர்ங்களாச்ச உங்க ரத்த பள்ளி என்னமே வரக்கூடாது, தேவனுடைய முழு ஆலோசனையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா இந்நேரத்துக்கு 100, 200, 500 கணக்குல சபை வளர்ந்துட்டு போயிருக்கோம். குடுக்குடுன்னு வச்சு வந்து வந்து வந்தவங்களாம் அனுப்பிட்டு இருக்கிறீங்கன்னு திட்டுறாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொரு வசனமும் வெளிப்படுத்தினா அது நல்லதுங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அன்னைக்கு போய் நின்றுகிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த பிரஷர் நம்ம மனசுல உணர்ந்து ஓ நம்ம நிலைமை சரியில்லைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது நம்ம ஆவியானவர் அதை பயன்படுத்தி தான் ரசிப்ப கொடுக்கிறேன் இல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் நம்ம காட்டுது பாருங்க, நம்ம விசுவாசியா இல்லையா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் இங்க சொல்றேன்னு வச்சுக்கோ, இந்த ஆசீர்வாதங்கள் நான் சொல்லும் போது எத்தனை பேருக்கு மன மகிழ்ச்சி எக்ஸைட்மெண்ட் எத்தனை பேருக்கு இருக்கு இல்ல? நான் சொல்றேன்னு வச்சுக்கோ, ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில் தேவன் உண்மையா உங்களுக்கு கொடுக்க போறார். என்ன ஆசீர்வாதம்? உங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்க்க போறாரு இந்த இடத்த விட்டு போகும்போது. உங்களுக்கு என்ன பிரச்சனை அது தீரப்போகுது உலகத்துல. உங்களுக்கு செழிப்புனா தெரியுது, இந்த அந்த ஸ்டெப் எடுத்து வெளியே வைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு SMS வரும், 10 lakh rupees கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். சொல்றேன் பாருங்க, 10 lakh rupees உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், இதை எடுத்து வெளியே போகணும் உடனே. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். கடன் தீரப்போகுது, உங்க சுகம் வரப்போகுது, உங்களுக்கு உடம்புல உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே உடம்பு நல்லா போகுது. வெளியில போனோட 10 lakh உங்களுக்கு அக்கௌண்ட் வரும். இது ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு, என்ன உண்மையா சொல்றேன், இன்னமே உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்துல எந்த எஞ்சி இருக்கிற பாவத்தோடு நீங்க போராட வேண்டியது, அந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாங்க. இன்னமே நீங்க பொறாம உங்களுக்கு வரப்போறது இல்லை, பொருளாசையோடு நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை, நீங்க கோபம் ஷார்ட் டெம்பர் உங்களுக்கு வர மொத்தம் உங்களால இச்சிக்கிற அந்த இதெல்லாம் போயிடப்போகுது. அதுல இருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போற. இன்னமே ஆவியின் கனிகளான அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவர் மறையில அவர் பிரசன்னம் காண முடியாத ஒரு நிலைமையே உங்களுக்கு வரப்போறது இல்ல. இந்த ஒரு ஆசீர்வாதம் ரெண்டு இருக்குது. எது உங்களுக்கு வேணும், எந்த ஆசை, இது வேணுமா இது வேணுமான்னு கேட்டா, ஒருவேளை இதுவா அதுவா நீங்க யோசிக்கிட்டு இருந்தா நீங்க விசுவாசியான்னு தான் கேள்விவாங்க. இதுவே காட்டுது பாரு இல்ல விசுவாசியானா, ஏன்னா அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்தா விசுவாசியா இருந்தா அவன் கண்கள் திறக்கப்பட்ட. இந்த ஆசீர்வாதம் பவுல் மாதிரி அவன் சொல்லுவான், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் இல்லையே அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், என்னையா 10 lakh 10 crore கொடுங்கயா, 10 crore கொடுத்தாலும் 10 வருஷத்துல முடிஞ்சு போற ஆசீர்வாதம், தூக்கிட்டு ஏதாவது போக முடியுமா, கடவுள் கிட்ட உடம்பு எனக்கு தெரியாதுன்னா திருப்பி நாளைக்கு பாவாம இருக்குமா உடம்பால இல்லாம இருக்குமா, இதெல்லாம் போயிடுற ஆசீர்வாதம் இல்லையா. பாவத்திலிருந்து நிஜமா விடுதலை, நம்ம பரலோக வாசியா வாழலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய கனிகள், ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், இதெல்லாம் நம்ம மனசு சந்தோஷத்துல நிரப்ப முடியுமா, கொஞ்ச நேரம் நிரப்பலாம். இதுக்கு அடிச்சுக்க பிடிச்சுக்கான்னு பிள்ளைங்க சண்டை போட்டு நம்மளே ஆள தூக்கினாலும் தூக்கிடுவாங்க சொத்து இருக்குதுன்னு, என்ன ஆபத்து இதனால. ஆனா பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் இருக்கா, இயேசு கிறிஸ்து இதெல்லாம் என்னை விட்டு எடுப்படாத ஆசீர்வாதங்களாச்சு, ஆவியினால் அருளப்படுகிற உன்னத ஆசீர்வாதங்களாச்சு அப்படி. இது மேல ஓடுமா, இது மேல ஓடுமா, எதுனால உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், வெளியில போய் 100 crore SMS வரவனால எனக்கு தேவையில்லைன்னு சொல்றவங்க யார் நீங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் வேலை செஞ்சிருக்க, அதனால தான் அப்படி நடக்கு. இல்ல மத்தவங்கன்னா நீங்க ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் கண்ணை திறங்க. ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குங்க. இப்ப இயேசுக்குள்ள நம்ம எப்படி வந்துடுறோம், அவருக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வெளியில இல்ல, வெளியில அவருக்குள்ள வெளியில ஒண்ணுமே ஒரு ஆசீர்வாதமும் அவங்க கிடைக்க போறது இல்லை, வெறும் சாபம் தான் கிடைக்க போகுது, தண்டனை நிரந்தரம் தான் கிடைக்கும். கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துடலாம், என்ன செய்யணும், அவரை நம்பினா போதும். இன்னைக்கு நான் பார்த்தேன் மேல உயர்ந்து எல்லாம் உலகம் உலகம்னு இருக்கிற பதில் ஆண்டவரே நான் உங்க நம்புறேன், எனக்காக என் பாவத்தை நீங்க சுமந்து மறுச்சீங்களேன்னு நம்பி மனம் திரும்பினா போதும். கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்களும் வந்துடுவீங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் உடனே உங்களுக்குதான் விசுவாசிகளா இருக்கிற நம்ம யோசிச்சு பார்ப்போமா, நமக்கு இதெல்லாமே ஒண்ணுனா படிக்க போறோம், இதெல்லாம் என்ன செய்யணும், முக்கியமா என்ன செய்யணும்னா கடவுளை பிளஸ் பண்றதுக்கு உந்தணும். ஏன்னா இதெல்லாம் தான் பவுல வந்து பிளஸ்ட் தி காட், பிளஸ்ட் தி காட்ன்னு செஞ்சுட்டு, ஒண்ணுனா நம்ம படிக்கும் போது துதி பாடல்ல இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம பிளஸ் பண்றதுக்கு இது வேக சேர்த்துக்கு போறோம், எண்ணெய ஊத்துறோம், கொஞ்சம் பிளஸ்ஸிங் உங்களுக்கு மங்களா எரியுதா, இன்னும் ஊத்த போறோம் எண்ணெய், இன்னும் விறக வைக்க போறோம், பத்தி 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 14 வசனங்கள் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் மறந்து பிளஸ்ட் பீ காட் நம்ம சொல்றோம், அதுக்குதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, அதுல வளரணும், கடவுளை ஆசீர்வதிக்கிறதுல வளரணும். பவுல் ஒரு விதத்துல சொல்றாரு, அனௌன்ஸ் பண்ற மாதிரி துதி பாடல் ஏழட்டும், எழும்பட்டும், லெட் த பிரேஸ் பிகின், கடவுளை துதிக்கிறது ஆரம்பிக்கணும் நம்ம, என்னென்ன லெட் த கம்ப்ளைனிங் பி டன், முழுமுறுக்கிறத விட்டுட்டு துதிக்கிற மக்களாக நம்ம மாறணுங்க. அதுக்குதான் இது பவுல் கூப்பிடுறாரு நம்மளை. இந்த உலகத்துல எல்லாரும் ஒருத்தர் எழுதுறாரு, சிஎஸ் லூயிஸ், இந்த உலகத்துல எல்லாரும் துதிக்கிறவங்க தான், யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் காதலர் இன்னொரு காதலனை துதிக்கிறது, வாசிக்கிறவங்க எழுத்தாரை துதிக்கிறது, ட்ரிப்புக்கு போறவங்க சீனரிஸ துதிக்கிறது, பிளேயர்ஸ் வந்து அவங்க கிரேமை துதிக்கிறது, பிளேயர்ஸ் பேட்ஸ்மேனை துதிக்கிறது, ஃபேன்ஸ் செலிபிரிட்டிஸ துதிக்கிறது, இல்லைங்களா, எல்லாமே துதித்தான், வரலாற்று, மக்கள், பிள்ளைகள், குடும்பம், எல்லாமே ஸ்பான்டேனியஸா ஒரு காரியத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அதை துதிக்காம நம்ம இருக்க மாட்டோம். துதிக்கிறது மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்கும் அதை துதிக்க செய்யும்படி இருக்க மாட்டோம். ஏய் இது நல்லா இருந்துச்சு இல்ல சாப்பாடு, நல்லா இருந்துச்சு, நம்ம சாப்பிட்டு சும்மா இருக்கிறோமா, ஏய் நல்லா இருந்துச்சு இல்ல சாப்பாடு, அவங்களையும் சொல்ல வைக்கிறோம், ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் நமக்கு செய்ய வைக்கிறது இல்லைங்களா? எல்லாருமே எல்லாத்தையும் துதிக்கிறாங்க, ஆனா கடவுளை நம்ம ருசி பார்த்து துதிக்க கத்துக்கும் போதுதான், உண்மையா மனமரமயமா துதிக்கும் போதுதான் மத்தவங்களையும் துதிக்க வைக்கணும். பாவம் நம்மளதான் கூப்பிடுறாருங்க, அவருக்கு தொத்தி இருக்கிற அந்த வியாதி நமக்கும் தொத்தி இருந்தோம். எப்பப்பாரு பிளஸட் பி காட் அப்படின்னு நம்ம ஆயிரம் கன்டேஜியஸ் பண்ணுவாங்க. நமக்கு அப்படி மாறணுங்க, நம்ம அப்படி மாற கத்துக்கணும். இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு தகர் தெரிகிறார், இது ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். இட்ஸ் ட்ரினிட்டேரியன் ஃப்ரேம். நம்ம ஊர்ல வரல, அது இல்லவே இல்லை. உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறது இந்த ட்ரினிட்டேரியன் இது இருக்கணும். ஒரு கூட்டம் இந்த பக்கம் வருவோம், ஜெகோவான் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் வருவோம், ஏசு 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 சொல்லி, இன்னொரு கூட்டம் மறுத்துக்காக ரபரபரமானிட்டு இருக்குது. எவ்வளவு தத்துவங்க பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தாவின் மூலமாக துதிக்கிற சபைக்கு ஆராதிக்கிற சபை. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, அவர் சகல ஆசீர்வாதங்களும் கொடுத்திருந்தா ஏங்க இந்த பெந்தகோஸ்துக்காரங்க ரெண்டாவது ஆசீர்வாதம் நம்மளை உயிர் எடுக்கிறாங்க? உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? உனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கு செகண்ட் பிளஸிங் வரணும், நீ காத்திருந்து வாங்கணும். செகண்ட் தேர்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் எல்லாம் பிளஸிங் வந்தாச்சுன்னு போது இந்த ஒரு வருஷம் நான் உங்க கள்ள போதவான்னு சொல்லியிருந்து பாருங்களா. ஆகவே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே போலாம். நீ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதெல்லாம் படிச்சு உணர்வதற்கு தான்.